இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கிருபையால் இன்றைக்கு திரும்பவும் நாம் சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய கிருபை இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சகோதர சகோதரி, நாம் இதுக்கு முன்ன பிரசங்கத்தை நம்ம பார்க்க போனா, இன்றைக்கு வந்து நம்ம இருக்கிறது வந்து ஒரு தொடர்ந்து போகும் ஒரு பிரசங்கம். தேவனுடைய வேலை நம்மளை சோதித்து பார்ப்போம். இன்னைக்குள்ள ஆவின் கனி வந்து நீடிய பொறுமை. பாரு, நமக்கு இதுக்கு முன்னால பிரசங்கத்துல என்ன நமக்கு தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கின்றார், தேவனுடைய வேலை என்றனா அவர் அனுப்பப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே தேவனுடைய வேலை. இதுக்கு முன்னால நம்ம நினைச்சிருப்போம், தேவனோட வேலைன்னா அநேக மற்ற காரியங்களை செய்யறது, எப்படி சபையில நாக்காளி எடுக்கிறது, இல்ல டாய்லெட் கழுவுறது, இல்ல வெளியில காடி வரப்ப ஞாயிற்றுக்கிழமை அரேஞ்ச் பண்றது, இப்படிதான் சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். ஆனா எது முதல் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நம்புறது. இயேசு கிறிஸ்துவை நம்புறனா என்னது? சும்மா அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறதா, ஒன்னும் செய்யாம இல்லையே. இயேசு கிறிஸ்துவை நம்புறனா அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்ம எடுத்து தியானம் பண்ணி அவர் சொன்ன வார்த்தைகளை நம் செய்யறதுதான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது, அவர் பிடித்து கொள்றது, இதுதான் இயேசு கிறிஸ்துவை நம்புறது. சில பேர் சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், ஆனா அவங்க சொல்றதை செய்ய மாட்டாங்க. அவங்க சொந்த இருதயமும் சிந்தையும் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது அதை கேட்டு செய்துகிட்டு இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை நம்புறது இல்ல. அப்படி நின்று சில பேரு அநேக வேலையில சபையில வந்து என்னது அங்க ஏறி பாட்டு பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவோட வேலையை செய்யல. அவங்க சொந்த இருதயத்தின் ஆசையின் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் விருதா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்து வேலையை செய்வோம். இயேசு கிறிஸ்துவோட வேலை செய்யறனா எப்படி பாருங்க. இன்னத்து நம்ம பார்த்தோம், 1 கொரிந்தியர் 8:2 என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஒருவன் அவன் தனக்கு தெரியும், ஏதாவது ஒரு காரியத்தை தெரியும் சொல்லி அவன் நினைத்தானா, அவன் உண்மையிலேயே தெரியும்படி அவனுக்கு தெரியவில்லை. அப்பனா நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுதான் தேவனோட வேலைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ நினைக்கிறது இல்ல, உனக்கு உண்மையிலே தெரியும்படி தெரியல, அதை நீ ஏற்றுக்கொள். பாருங்க, இது தேவனுடைய வார்த்தை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சகோதர சகோதரி. இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா அநேக தேவனுடைய ரகசியத்துக்கு உங்களுடைய சிந்தை திறக்கப்படும், உங்களுடைய இருதயம் திறக்கப்படும். இல்லாவிட்டால் நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அது இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ தெரியும்படி இன்னும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பவுல் அவரு கடிதத்தில் சொல்கிறார் கொரிந்தியர்ல. தொடர்ந்து இன்னொரு வசனம், 2 கொரிந்தியர் 13:15 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க என்ன சொல்லுங்கன்னா, பவுல் சொல்கின்றார், உங்களை நீங்க சோதித்து பாருங்க, பரீட்சித்து பாருங்க, நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிறீங்களா என்று சொல்லி கூட பவுல் கேட்கிறார். உங்களுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கின்றார். அப்ப நீங்க சோதித்து பரீட்சித்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க இதை செய்யாவிட்டால் நீங்க ஒரு கள்ள நோட்டு போலன்றாரு. கள்ள கிறிஸ்தவங்க, உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல, நீங்க பேருக்குதான் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களோ, நீங்க உங்களை சோதித்து பரீட்சித்து பாருங்க, நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிறாங்க இருக்கிறீங்களா, அதை நீங்க செய்ய வேண்டும். அப்படி நீங்க இதை நீங்க செய்து கொண்டிருக்க இப்ப என்ன நடக்குன்னா, உங்களுக்கு நீதி சமாதானம் சந்தோஷம் இருக்கும். நீதி சமாதானம் சந்தோஷம் உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க இருக்கப்ப நீங்க ஆவின் கனியால் நிரப்பப்படுவீங்க. ஆவின் கனி, சோ ஆவின் கனி, முத முத உள்ள ஆவின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருப்பீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கப்ப இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கப்ப என்ன காரியம் உங்களை தொட முடியும்? இப்ப பாருங்க, இந்த சாண்ட்விச் சாப்பிடப்ப நடுவுல வந்து அந்த சாடின்ல தூணா வச்சுட்டு அது மேல இந்த சைட் சைடு ரொட்டி வச்சு நடி இருப்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து உங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்க சூழ்நிலைகள் வந்த போது வரும், ஆனா மேற்கொள்ள முடியாது. இந்த சமாதானம் என்று தேவனுடைய சமாதானம். அவர் சொன்னிக்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்போது உங்கள் இருதயம் பயப்படாதும் கலங்காதும் இருக்க கடவுள்னு சொன்னாரு. அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கப்ப, ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கப்ப, ஒரு காரியத்தை நீங்க செய்ய போற நேரத்துல கூட பரிசுத்த ஆவியான உங்கள்ட்ட இருக்கப்ப அது உங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் விட்டு பிளகிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த சமாதானம், ஒரு சமாதானம் இருக்காது அந்த காரியத்தை செய்யப்ப. அப்ப நீங்க நினைச்சுக்கீங்க, பரிசுத்த ஆவியான என்ன சொல்ல வருகிறான்னா, உங்களால உணர முடியும். உணரப்ப இது வந்து தேவனோட வழி இல்ல. இப்ப நீங்க வந்து தொடர்ந்து அந்த எச்சரிப்பை, அதாவது சமாதானம் விலகப்ப எச்சரிப்பு போல் இருக்குது, அதை விட்டு நீங்க தொடர்ந்து அதை செய்து கொண்டீங்கன்னா பாவத்துல விழுக அநேக வாய்ப்புகள் இருக்கின்றது. என்ன நீங்க செய்யணும்னா, முத முத இப்படி ஒரு சூழ்நிலை வரப்ப இப்ப சமாதானம் உங்க விட்டு போச்சுன்னா முத நிப்பாட்டுங்க, தொடர்ந்து போவாதீங்க. முக்கியமாக நீ குடும்பத்தின் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, இங்கிருந்து அங்க ஒரு வார்த்தை போவோம், அங்கிருந்து இந்த இடத்துல குடும்பத்தில் பார்த்த கணவன் மன மத்தியில கணவர் ஒன்று சொல்லுவாரு, மனைவி ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் மனைவி ஒன்று சொல்லுவாங்க, கணவர் ஒன்று சொல்லுவாரு, அப்படியே பெரிய ஒரு பூபங்கமே வெடிச்சிடும். அதனால என்ன செய்யணும், இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டார்ட் பண்ணப்பே உங்களுக்கு தெரியும் சமாதானம் போகுது. தொடங்கப்பே சமாதானம் போனுங்க, போகுதுல ரெண்டு பேர் நிப்பாட்டிட்டு இல்ல யாராவது ஒரு ஆள் நிப்பாட்டிட்டு போயிருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருங்க. எங்கேயாவது ஒரு இடம் இல்ல, நீங்க போயிட்டு ஒரு டாய்லெட் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை, ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவனுடைய மூச்சை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை சண்டை சச்சர் நாவியை விரட்டுங்க. ஏன்னா அந்த சண்டை சச்சர் வரப்போ சமாதானம் போகுன்றது, அந்த பிசாசு உங்களை பாவத்துக்கு விழுக பாய்க்கிறான். அதனால நிப்பாட்டுங்க, முத அந்த இடத்து விட்டு போயிருங்க, அந்த இடத்துல நின்று நிக்காத நின்றுங்க, வேற வேற காரியம் நடந்துடும், சமாதானம் போய் பாவத்துக்கு விழுகிறதுக்கு அநேக காரியம் இருக்குது. இது சாதாரண ஒரு காரியம். இன்னொரு காரியத்துல நீங்க ஆண்டவர் சொல்ற எது தீமையா காண்கின்ற எதை விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் ஓடி போய் சொல்ற, சில காரியத்துல நம்ம உட்காந்து அந்த இடத்துல நிக்கிறது ரொம்ப அபாயம், அதை விட்டு ஓடி போயிருங்க. ஏதாவது பாவமான காரியத்தை ஓட முடிஞ்சா ஓடிடுங்க, அந்த இடத்துல நின்று அதுக்கு போராட்டம் பண்ணாதீங்க. சில நேரத்தில் அந்த இடத்துல கூட நேரம் நின்று விழுந்துருவோம், அதனால ஓடுறது நல்லது. அதனால இந்த ரெண்டு காரியத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. சமாதானம் உங்களை விட்டு போகுச்சுன்னா அந்த இடத்துல நிக்காதீங்க, எங்கேயாவது போயிட்டு முத உங்க குடும்பத்தின் மத்தியில எங்கேயாவது உங்க வீடு உங்களுக்கு உங்க வீட்டு உள்ளுக்கே போயிட்டு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவனுடைய மூச்சை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த தேவனோட மூச்சை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க மூச்சை இழுத்து விடுங்க, தேவனோட மூச்சை உங்கள்கிட்ட வரப்போ உங்க சமாதானம் உங்களுக்கு வரும். அந்த சமாதானை பெற்றுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் வல்லமை நமக்கு கொடுத்ததுனால அந்த பிசாசுகளை விரட்டுங்க. நீங்க என்ன செய்ய, அதுக்கு அங்கிட்டு கூட நீங்க தொடர்ந்து சமாதானம் பெற்றுக்கொண்டு நீங்க தேவனோட துதிங்க, தேவனோட துதிங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவன. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இயேசு கிறிஸ்துவில் இருக்க ரெண்டு பேரும் இந்த சூழ்நிலை விட்டு பாட்டிட்டு தேவனை துதிங்க. ஆமா, அந்த நேரத்தில் எப்படி துதிக்க, ரெண்டு பேரும் இடக்கு முடக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, எப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. இது பொல்லாத ஆவி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆவியே இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டி அடிச்சுட்டு குடும்பம் முக்கியமா குடும்ப தலைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சண்டை சச்சு நாவி எடுத்து போட்டுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சண்டை சச்சு நாவி விரட்டிட்டு தேவனை துதிங்க. முத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனை துதிங்க. சகோதர சகோதரி இது நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நீடிய பொறுமை, ஆவிக்குரிய ஒரு கனி. இந்த நீடிய பொறுமைனா என்ன, நீடிய பொறுமைனா சொல்லப்ப நீங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டீங்க, இது எப்படி செய்யறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு திட்டத்தை போட்டு இது எப்படி செய்யறோம், பெரிய காரியம் எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சோனப்ப அதை போய் நீங்க அவசரமா சீக்கிரமாக செய்கிறீங்களே, அதுக்கு பேரு வந்து நீடிய பொறுமை இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு பொறுமை இருக்குது, நீடிய பொறுமையில தான் நீங்க அதை செய்து கொண்டிருக்கீங்க. ஆனா நீங்க வேகமா செய்து கொண்டிருக்கீங்க, சீக்கிரமாக செய்து கொண்டிருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுது, அதை நீங்க செய்யறீங்க, அது வந்து நீடிய பொறுமை. நீங்க அவசரமாக செய்த போதிலும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி திட்டங்களை போட்டுட்டீங்க. திட்டம் போடுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நீ செய்யணும், திட்டங்களை போடு, திட்டங்களை போட்டு செய்ய. ஆனா அந்த திட்டங்கள் நீங்க போட்ட திட்டங்கள் நீங்க போட்டது போல நடக்கும் சொல்லி இல்ல, ஆனா ஒரு திட்டங்கள் இருக்கப்ப அது நல்லது. இன்னொரு காரணம் சொல்ல, நான் நீடிய பொறுமையில இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் வேலையை செய்ய மாட்டாங்க. அவ ஒரு காரியத்தை வந்து இழுத்து ஒரு நாள் செய்யற வேலையை எடுத்து வந்து இழுத்து பத்து நாள் ஆக்குவாங்க. இது என்னன்னா நான் நீடிய பொறுமையில செய்யறேன், இல்ல அது வந்து சோம்பேறி. இந்த மாதிரி நிறைய சோம்பேறிகளும் இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு. நீங்க எடுத்து ஒரு பழைய பிரசங்கத்துல பாருங்க, சோம்பேறி என்று சொல்லி லேசி அப்படின்னு சொல்லி கூட இருக்குது, லேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் இருக்குது. சில கிறிஸ்துவங்க சொல்லுவாங்க நான் நீடிய பொறுமையா இருக்குன்னு வேலைக்கு போக மாட்டாங்க, அப்படி கூட இருக்கிறாங்க, நான் நீடிய பொறுமையாக ஒரு காரியத்தை காத்து கொண்டிருக்கேன். அப்ப நீடிய பொறுமைனா என்ன, நீடிய பொறுமைனா பாருங்க, அப்ராம் அவன் வாழ்க்கையில வந்து அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கப்படும், அவன் மூலியமாக இஸ்ரவேலின் சன்னதி வரும்னு சொல்லி கூட, இஸ்ரவேல் அவன் மூலியமாக வரும்னு சொல்லி ஒரு தேசம் வரும் சொல்லி. ஆனா காலப்போக்குல என்ன நடந்துச்சுன்னா, அவனோட மனைவி சாரா அவன் சொன்னா எனக்கு வயசாயிருச்சு, என்ன என்னால் இனிமே பிள்ளைய பெக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தா என்னோட என்னோட வேலைக்காரச்சி ஒருத்தர் இருக்கு ஹாகார், அவர் மூலியமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கூட பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திட்டங்களை வளர்த்து ஒரு வாக்கு தத்துவத்தை அபிராம் கொடுத்தார். ஆனா அதன் மத்தியில பொறுமை இல்லாதபடி அவன் என்ன செஞ்சுட்டான், இதை போய் ஏற்றுக்கொண்டு செய்யறதுனால நடக்கும் காலத்துல என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு பெரிய ஒரு சேதத்தை வந்துச்சு, அநேக சூழ்நிலையை சந்தித்தான். அப்ப பொறுமை இல்லாம இருக்கிறது என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்துவத்தை அது நீங்க பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளாதபடி அதை எப்படியாவது சீக்கிரமாக செய்ய வேணும் சொல்லி நீங்க உங்களோட சிந்தையை போட்டு செய்ய வைக்கிறீங்களே, அதுதான் பொறுமை இல்லை. அப்ப நீடிய பொறுமைன்னா என்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவத்தை நீங்க பொறுமையோடு என்று பெற்றுக்கொள்றது, அதுதான் நீடிய பொறுமை. ஒரு உதாரணம் கொடுக்கறேன். அப்ப நீங்க கேப்பீங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், என்ன வார்த்தையை கொடுத்தாருன்னு சொல்லி நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கார். உதாரணம், என் தழும்புகளாக உனக்கு சுகம் என்று சொன்னார, அது ஆண்டவரோட வாக்கு தத்துவம். என்னோட தழும்புகளாக உனக்கு சுகம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லப்ப நீங்க போயிட்டு கேன்சர்ல இருந்து கீமோ தெரப்பிக்கு போனீங்கன்னா, நான் போவேனான்னு சொல்லல, ஆனா இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார். ஏன் கீமோ தெரப்பியை பத்தி பேசுறேன், ஏன் ரேடியோ தெரப்பியை பத்தி பேசுகிறேன், நீங்க பொழுத்து பாருங்க எத்தனை பேர் இந்த கீமோ தெரப்பியும் ரேடியோ தெரப்பிக்கும் போயிட்டு அவங்க வந்து உயிரின வாழ்ந்திருக்காங்க ரொம்ப நாள். இல்ல வேற ஒரு காரியத்தை சொல்லுவோமே, என்னோட வாழ்க்கை இப்படியாக இருக்குது, என் வாழ்க்கையில செழிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, என் திட்டங்கள் என் வாழ்க்கையில என்ன நடக்க போச்சு இல்லை இப்படியா சொல்லி கவலைப்பட்டுகிட்டு இருக்கப்ப ஆண்டோட சித்தம் கவலைப்படுறதா? ஆண்டோட சித்தம் கவலைப்படுறது இல்லையே. நீடிய பாருங்க, வேத வசனத்துல அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க அவங்க நீடிய பொறுமைத்திலையும் விசுவாசத்திலையும் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி கூட அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவத்தை, அவர் சொன்னார் உனக்கு நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன், அந்த திட்டங்கள் உன்னை உயர்த்தறதுக்கு உன்னை தாழ்த்துறதுக்கு அல்லன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் எரிமையால, அது ஆண்டவரோட வாக்கு தத்துவம், அது உண்மை, அது அவர் செய்வார். அதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சூழ்நிலை வாழ்க்கையில் நடக்க போகலாம், இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து நீங்க பார்த்து இது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் இது என்னுடையது, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார், இது அவரோட ரத்தத்தை சிந்தி அவர் சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மாறாது சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தை நான் பொறுமையோடு நீடிய பொறுமையோடு நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி கொண்டு நிக்கப்பதான் விசுவாசத்திலே. யாரு உங்களோட விசுவாசம் இல்லை, இயேசு கிறிஸ்தோட விசுவாசத்தில் நீங்க நிக்கப்ப அவர் சொல்றது பொறுமையோடு நீடிய பொறுமையோடு நீங்க நிக்கப்ப அதை பெற்றுக் கொண்டாங்களாம். பாரு இன்னொரு இடத்துல எழுதியிருக்குது, ஆண்டவர் சொன்ன எந்த வாக்கு தத்துவமும் அவர் செய்து முடிக்காம போனது இல்லைன்னு சொல்லி. சகோதர சகோதரிகளே, நீடிய பொறுமை என்ன, என்ன நீடிய பொறுமை? ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன வாக்கு தத்துவங்களை, அவர் நமக்கு கொடுத்த அந்த உத்தரவாதங்களை நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கப்ப இது எனக்குன்னு சொல்லிக் கொடுத்து நீங்க நிக்கப்ப அது உங்களுடைய விசுவாசம் இல்ல, இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை நீங்க நிக்கப்ப அது நிச்சயமாக நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அப்படித்தான் அபிராம் இந்த காரியத்தை செய்யப்ப என்ன நடந்துச்சு, திரும்ப இதை போயிட்டு திருத்த வேண்டியதாக இருந்துச்சு. கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஆண்டவர் சாரா மூலமாக அவர் அந்த பிள்ளையை கொடுத்தார், அந்த வாக்கு தத்த பிள்ளையை கொடுத்தார், ஐசாக்கை கொடுத்தார். அந்த ஐசாக் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் தேசம் வந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு, நடுவுல இவன் பூந்து அபிராம் பூந்து இந்த அவர் எப்படியாவது அபிராம் பூந்து ஏதோ ஒன்னு சீக்கிரமாக செய்து முடியும் சீக்கிரமா செய்யணும்னு நினைச்சாரு தெரியுமா, அந்த இடத்துல தான் பொறுமை இல்லை. பொறுமைன்றது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு நீங்க நிக்கிறது. அப்ப அவர் சொன்ன வாக்கு தத்துவம் இன்னும் சீக்கிரமாக நடக்கும். அவர் போட்டு திட்டங்களை நம்ப போயிட்டு ஏதாவது ஒண்ணு செய்ய வேணாம், அதுல நம்ப போயிட்டு நம்மளோட சிந்தைகளை நம்மளோட வழிகளை போட வேணாம். அப்படி நம்ம வழிகளை போட்டோம்னா அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கை நிறைவேறதுக்கு இன்னும் காலம் எடுக்கும். அப்படி உங்க வீட்டுல ரச்சிக்கப்படாத இருங்க இருந்தா கூட வேத வசனம் சொல்லுதல, முத நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீ உன் குடும்பத்தார ரச்சிக்கப்படுவாங்க, இது தேவனோட வார்த்தை. அப்ப நீ நினைப்பீங்க இது எத்தனையோ வருஷமா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஒன்னுமே நடக்கலன்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரி, எத்தனை வருஷம் நடக்க போறது என்றது முக்கியம் அல்ல, நீங்க பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கப்ப தக்க நேரத்துல இயேசு கிறிஸ்து செய்து முடிப்பார். ஆனா நம்ம என்ன செய்யப்படும், கிறிஸ்து இயேசுக்கு நம்ம சோதித்து பரீட்சித்து பார்ப்போம் நம் விசுவாசத்துள்ளுக்கு இருக்கிறோமா இல்லையான்ட்டு. நம்மளுடைய வேலையை நம்ம செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவத்தையும் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். இது நம்ம கைகொள்ளும் நீடிய பொறுமையை கைகொள்ளும். இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.